இந்த லேவியராகமோ 21வது அதிகாரத்தை நம்ம ஒரு தலைப்பு கொடுத்து இதை பார்க்க ஆரம்பித்தோம். ஆசாரிய ராஜரீக ஆசாரிய அர்ப்பணிப்பு, த ராயல் ப்ரீஸ்ட்லி கன்சிக்ரேஷன். இதெல்லாம் படிக்கும்போது இந்த இப்போ எவ்வளோ படித்தோம், இதெல்லாம் என்னங்க ஒன்றுமே தொடர்பு இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது, என்னங்க பழைய ஏற்பாடு லேவியராகமோன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்ம ரட்சிக்கப்படணும், தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா இதெல்லாம் இல்லாமல் முடியவே முடியாது. பாருங்களேன், இப்போ படித்ததெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது, நம்ம ரட்சிக்கவே பட முடியாது. நமக்கு ஒரு ஆசாரியன் இல்லைன்னா, ஒரு பலி இல்லைன்னா, அதுக்கு ஆசாரியர்கள் இல்லைன்னா, இன்றைக்கும் நமக்கு தேவனிடத்தில் அங்கீகரிப்போ ஆசீர்வாதமோ கிடையாது. எப்படிங்க, இன்றைக்கி ஒன்றும் கண்ணில் தெரியலையே, ஆனால் கண்ணில் தெரியாத ஆசாரியர், பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் இல்லைங்களா. பரலோகத்தில் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நமக்காக பணி, அவர் செய்கிற பணி, தன்னுடைய மக்களுக்காக அவர் செய்கிற பிரதான பணி வந்து பிரதான ஆசாரியர் பணி. அடுத்ததாக அந்த பலி அவர் கொடுத்த, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவர் என்றென்றும் அழியாத மறிக்காத பிரதான ஆசாரியர் இருப்பதனால தான் நமக்கு பூலோகத்தில் இப்போ பிரதான ஆசாரியர் தேவையில்லை. அவர் ஒரே பலியை செலுத்தி போனதுனால நம்ம இன்னுமே பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆசாரியர்கள் யார், ஒவ்வொரு விசுவாசியும் புதிய ஏற்பாடு சொல்லுது நமக்கு, நம்ம ஆசாரியர்கள் தான். நம்மெல்லாம் வந்து தேவனுக்கு நம்ம பலி கொடுக்கத்தான் வரோம் இல்லைங்களா. நீங்கள் அப்படி நினச்சி பார்த்துருக்குறீங்களா, புதிய ஏற்பாடு திருப்பி திருப்பி நமக்கு சொல்லுது, எபிரேயரில் வருது, ஒன்று பேதுருவில் வருது, மற்ற பகுதியிலலாம் வருது. ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம எதுக்கு வரோம், வந்தால் வந்தா இல்லைனா போகலான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக நன்றி நம்மளுக்கு இருக்கும்போது, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு குஷ்ட ரோகியாக அந்த நன்றி நமக்கு இருக்கும்போது, நம்மளை ஜீவ பலியாக நான் கொடுப்பேன் இல்லைங்களா. பழைய ஏற்பாடில் காலையில் கொடுத்தாங்க, ஈவினிங்கில் ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் சாக்ரிஃபைஸுன்னு. நம்ம அந்த மாதிரி மார்னிங் ஈவினிங் வச்சாலும் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது, அதெல்லாம் விட்டுட்டு. அதனால தான் வாரத்தில் ஓய்வு நாளில், அந்த நாளில் நான் காலையில் வருவேன், மாலையில் வந்து என்னுடைய போல் சொன்ன மாதிரி உங்கள் என்னத்தை, உங்களுடைய சரீரத்தை தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு. எவ்வளோ இறக்கம், அம்மா நம்ம காலையிலலாம் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இருந்தோம் நம்ம, பிசாசுக்கு என்ன மாதிரி இருந்தோம், ஆனால் தேவனோ எப்படி இருந்தார், இறக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து. அந்த இறக்கத்தை ஏதாவது தெரிஞ்ச ஒரு உள்ளம் சும்மா இருக்குமா, இல்லை, நான் காலையிலையும் மாலையிலையும் வந்து ஜீவ பலியாக என் சரீரத்தை தேவனுக்கு செலுத்துவேன்ற நன்றியில் வருவோம். நம்ம ஜபங்கள், நம்முடைய துதி, நம்ம பாடல், நம்ம கொடுக்குற காணிக்கை, நம்ம கொடுக்குற சேவை, நம்ம செய்கிற விசுவாச கிரியைகள், ஒருவர் ஒருவரோட சகோதரர்களோடு இருக்கிற ஆறுதல், அவங்க பேசிட்டு போகிறது எல்லாமே தேவனுக்கு செய்கிற சேவை தெரியுமா. அது இயேசுக்குன்னா ரொம்ப குறைவாக தான் செய்கிறோம், ஆனால் அதில் பாவம்தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாரு, இந்த என்ன அறகுறையாக செய்கிறத எடுத்து சுகந்த வாசனையாக தேவனுக்கு பலி செலுத்துகிறார். அதெல்லாம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனோட உண்மை, ஆவிக்குரிய உண்மை. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறோம். ஆமாம், இந்த சடங்காச்சாரிய கற்பனைகள்லாம் இயேசு நிறைவேற்றிட்டாரு, நம்ம நிறைவேற்ற வேண்டியதில்லை. ஆனால் அதனோட கொள்கைகள் இன்றளவும் தொடர்ந்து போகிறது, அது இல்லைனா முடியாது. தொடர்பில்லாத காரியங்களை நம்ம படிக்கலை. இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டு வருது. இது முடிக்க போகிற லேவியராகமோ நம்ம பார்த்து, இதுக்கு முன்னாடி பேசிக் பரிசுத்தம், ஒரு இஸ்ரவேலன் வெளி அறைக்கு வரணும்னா ஒரு யூதனாக அவன் எப்படி இருக்கணும், 10 கற்பனைகள், இது செய்யாத 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 அப்படின்னாரு, அவன் அவுட் ஆஃப் கோர்ட். ஆனால் உள்ளான அறைக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வந்து தேவனுடைய பிரசன்னமோ, அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கணும் இல்லைங்களா. எல்லாரோடு கடவுள் இருந்ததா பைபிளில் பார்க்குறோமா, பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க 100,000,000 இருந்தாங்க, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் செஞ்சார், பராமரித்தார். ஆனால் சில பேரோடு தான் தேவன் யோசேப்போடு இருந்தார், பார்க்குறோம் இல்லையா, தாவீதோடு இருந்தார் இல்லைங்களா, எங்கே போனாலும் இருந்தார். அந்த மாதிரி தேவன் நம்மளோடு இருக்கணும்னா, இது சாதாரண நெகட்டிவ் பரிசுத்தம் ஒண்டி பத்தாது, ஆசாரிய பரிசுத்தம். ஏன்னா அபரிசுத்த ஸ்தலத்திலையும் மாபரிசுத்த ஸ்தலத்திலையும் தேவனுடைய பிரசன்னத்தின் அனுகிரகம் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி ப்ரீஸ்ட்லி கன்சிக்ரேஷன் பரிசுத்தம் நமக்கு தேவை. அதான் அட்வான்ஸ்ட் ஹோலினஸ் நான் ஒரு பேரை சொன்னேன், ஏன்னா பேசிக்னு அட்வான்ஸ்டு நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்தோடு ஆசீர்வாதம் ஓகே, நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா 10 commandments ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் தேவனுடைய நித்திய பிரசன்னம் ஓகே, அதில் 3 காரியத்தை நம்ம சொன்னேன், ஆனால் அது முடிக்க நம்ம போன வாரம் முடியல. போன வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த அட்வான்ஸ்ட் ஹோலினஸில் 3 பாகம் இருக்கிறது. ஒன்று, ஒரு ஒரு ஆசாரியனுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்ன? தேவனுடைய ஆராதனை. அதை விட முக்கியமானது ஒரு ஆசாரியனுக்கு இல்லை. 2வதாக ஒரு ஆசாரியனுடைய குடும்பம், 3வதாக ஒரு ஆசாரியனுடைய சரீரம். இது 3 தான் அந்த அதிகாரம் சொல்லுது. ஆசாரியனுடைய பிரதான நோக்கம், ஆசாரியனுடைய குடும்பம், ஆசாரியனுடைய சரீரம். இது 3 தான் நம்ம போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம், அவனுடைய பிரதான நோக்கம் நம்ம ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஆசாரியர்களுக்கு ஒரு ரூலு, பிரதான ஆசாரியருக்கு ஒரு ரூலு. ஆசாரியன் ரொம்ப நெருங்கினவங்க தவிர்த்து, அப்பா அம்மா ஒய்ஃபு அவங்கள பிள்ளைய தவிர்த்து வேறு எந்த சாவுக்கு வீட்டுக்கும் போகக்கூடாது. அவர் அவர் போனார்னா, சாவை தொட்டார்னா தீட்டுப்பட்டுருவார், 7 அவர் ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாது. அதனால் ஆலயம் ஆராதனை நிற்கக்கூடாது, அதனால் அவர் அந்த கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது பிரதான ஆசாரியருக்கு இன்னும் ஸ்ட்ரிக்ட்டு. அவர் டியூட்டியில் இருக்கும்போது அப்பா அம்மா இறந்து போனாலும் சரி, என் மகன் இறந்து போனாலும் சரி, அவர் போகவே முடியாது. அவர் போகவே முடியாது. இதெல்லாம் தேவனுடைய ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கையில் ஆராதனை அவனுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லித்தரார் இல்லைங்களா. சும்மா கண்டவன் கூட எல்லாம் ஆண்டவர் இஷ்டம் தான், வருவான் வரமானா போவான், அவங்க கூட ஆண்டவர் இருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புதிய ஏற்பாடில் வலியுறுத்தலையா, இதுவரை பழைய ஏற்பாடுலையா. நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து, நான் போய் எங்கள் அப்பா அம்மா அடக்கம் பண்ணிட்டு வரேன், முக்கியமான கடமை, அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்தோர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அதான் ஒரு சீஃப் ப்ரையாரிட்டி, ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிரதான நோக்கம் அப்படி நம்ம இருக்கிறோமா? நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் என்கிட்ட இருக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார், என்னோடு இருக்கிற அவன் அந்த ஆசை, அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தேவனுடைய ஆராதனைக்கும் தடை வரும்படிக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். நமக்கு நன்றி இருந்தால் பிரதானமாக, அது மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, செழிப்பு இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, என்னுடைய கட்டன்ற மாதிரி என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவரை ஆராதிக்காமல் இருக்காது. அந்த உறுதி அவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். அதை நம்ம செய்ய முடியலன்னா சும்மா இல்லை, வாரத்தில் 1 இல்லை வாரத்தில் 2 செய்ய முடியாதுன்னா நம்ம சும்மா ரிஃபார்ம் சர்ச் மெம்பர் நம்மளை கூப்பிட்டுக்கக்கூடாது. அதான் தான் நம்ம சொல்கிறோம், அது அந்நியாயமா? யோசிச்சு பாருங்களேன். ரிஃபார்ம் சர்ச் மெம்பராக அவங்கள கூப்பிட்டுக்காதீங்க. மெம்பர்ஷிப்பில் வந்தால் பின்ன கூட வாங்கலாம். ஏன்னா புதிய ஏற்பாடில் நம்ம எபேசியர்லேயும் படித்து வரோம், பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு எவ்வளோ பெருசு. இயேசு பழைய ஏற்பாடெல்லாம் அந்த பில்டிங் அந்த இதை கூடாரத்தெல்லாம் என் சரீரம்னார். அவர் புதிய ஏற்பாடுடைய சபை அவருடைய சரீரமும் அவருடைய நிறைவுன்னு சொல்கிறாரு. நம்ம சும்மா இருக்கலாமா? எவ்வளோ பெரிய உயர்வான கண்ணியம். ஓகே, அதை நம்ம பார்த்து முடித்தோம். ஒரு ஆசாரியனுக்கு பிரதானமாக ஆராதனை தான் முக்கியம். 2வதாக அந்த ஆசாரியனுடைய குடும்பத்தை, அவருடைய சரீரத்தை பார்ப்போம். இதில் கவனிச்சிங்கன்னா, ஒரு ஆசாரியனுக்கு ஒரு ரூலு, பிரதான ஆசாரியனுக்கு ஒரு ரூலை பார்க்குறோம். இந்த ஒரு ஆசாரியர்கள் மனைவிகளை எடுத்துக்கொள்ளலாம், மனைவி திருமணம் செய்து கொள்ளலாம். அதை பார்க்குறோம் நம்ம. அந்த திருமணம் என்பது ஒரு தெய்வீகமான ஒரு நிறுவனம். அது ரோமன் கத்தோலிக் சொல்லுவாங்க, ரொம்ப புனிதம் அடையிறது, ரொம்ப பரிசுத்தம் அடையிறது வந்து என்ன செய்யணும், திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. துறவியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாகவோ இல்லை கன்னியாஸ்திரியாகவோ இருப்பது தான் அப்படி பெரிய புண்ணியம், பெரிய பரிசுத்தம், உயர்ந்த பரிசுத்தம். அதான் அதுக்கும் வேதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது பரிசுத்தம் இல்லை சில நேரங்களில். அது வேதம் சொல்லுது, கள்ளபோதகருடைய உபதேசம், திருமணம் செய்கிறது தடை பண்ணுறது அதெல்லாம் ஒரு கள்ளபோதகருடைய உபதேசம்னு சொல்லுது. புதிய ஏற்பாடில் அந்த மாதிரி இல்லை. அவங்க சொத்தெல்லாம் சர்ச்சுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு தவறான ரூலு இங்கே பார்க்குறோம். உயர்ந்த அட்வான்ஸ்ட் ஹோலினஸாக இருக்க வேண்டிய ப்ரீஸ்ட்டுக்கு திருமணம் செய்துக்கலான்றாரு ஆண்டவர். அவங்க எவ்வளோ தவறாக சொல்கிறாங்க பாருங்களேன். இதில் என்ன பார்க்கணும், ஏழாவது வசனத்தில் அந்த திருமணம் செய்யும் போது அந்த கேண்டிடேட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, யாரை செய்யணும் யாரை செய்யக்கூடாது. சில பேர்லாம் டிஸ்குவாலிஃபைடு, ஆசாரியர் யாரை செய்யணும், அவன் வந்து ஒரு வேசியையோ ஒரு தீட்டுப்பட்ட ஒரு பெண்ணையோ ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணையோ அவன் திருமணம் செய்யக்கூடாது. ஏன், ஒரு ஆசாரியன் தேவனுக்கு பரிசுத்தமானவன். நீ அந்த மாதிரி இவங்களெல்லாம் சில பேரை செய்யக்கூடாதுன்ற, இதெல்லாம் செய்யக்கூடாது, இவெல்லாம் தடை செய்யப்பட்டாங்க. புதிய ஏற்பாடில் இந்த ரூல் இருக்கா? உண்மைதான், அது இந்த மாதிரி ஒரு ரூல் புதிய ஏற்பாடில் இல்லை. ஏன்னா சபையில் இருக்கும்போது கொரிந்தியர் சபைக்கு நீங்கள் சில பேர் வேசிகளாக இருந்தீங்க, ஹோமோசெக்ஷுவல்ஸாக இருந்தீங்க, ஆனால் தேவனோ உங்களுக்கு உங்களை சுத்திகரித்தார்னு போட்டிருக்கு. இந்த ரூல் புதிய ஏற்பாடில் இல்லை தான், ஆனால் என்ன அதனோட பிரின்சிப்பல் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அவர் அதை பின்பற்றணும். ஏன்னா அந்த காலத்தில் அந்த ப்ரீஸ்ட் வந்து அவங்களுடைய வம்சம் அவங்களுடைய வித்து தான் தொடர்ந்து ப்ரீஸ்டாக இருக்க முடியும் இல்லைங்களா. அந்த தவறான பெண், தவறான உறவு, திருமணம் ஆனவங்க விடோவை கல்யாணம் பண்ணால் அது, அவங்கள டிவோர்ஸ் ஆனவங்க கல்யாணம் பண்ணால் அது சரியாக இருக்காது அப்படின்னு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த 21:9 வசனத்தில் ஒரு ப்ரீஸ்டுடைய மகள் ஒரு வேசியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவளுக்கு ப்ரீஸ்டுடைய மகள் இருக்கிறதுக்கு பயங்கரமான தண்டனை, அவளை கல்லெறிஞ்சி எரிக்கணும். கல் எரிஞ்சு எரிக்கணும். ஏன்னா இந்த ஒரு பெண்ணோ இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடும் போது பெற்றோர்களை மாத்திரம் இல்லை அந்த சமுதாயத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்கள எரிக்கணும். இதெல்லாம் ப்ரீஸ்டுடைய குடும்பம் வந்து ஒரு நற்குணத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எக்ஸாம்பிளாக இருக்கணும், அவங்களுடைய வீடு வந்து சுத்தத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் என்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. இது 13வது வசனத்தில் இன்னும் ஹைப்ரீஸ்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்களாவது வேசியோ டிவோர்ஸ்டு மனம் கட்டக்கூடாது. இந்த ஆசாரியன் வந்து வெறும் கன்னிகையைத்தான் கட்டணும், ஒரு கன்னியைத்தான் கட்டணும், வேர்ஜின். ஒரு திருமண டிவோர்ஸ் ஆனவளோ ஒரு இந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு விடோவை கட்டலாம் பாருங்களேன். இவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஒரு ப்ரீஸ்ட் விடோவை கட்டலாம். இப்போ தாவீது ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கினார் இல்லைங்களா, நாபாலுடைய மனைவி அபிகேல் அதை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அது செய்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு ஹை ப்ரீஸ்ட்டு ஒருபோதும் ஒரு விடோவை கூட கட்டக்கூடாது, ஒரு ப்ரீஸ்ட் கட்டலாம். அவருக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டர் டிமாண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு டிவோர்ஸ்டோ நம்ம அந்த வசனத்தில் படித்த மாதிரி கண் இது கர்ப்பம் கலைந்தவளோ அப்படிப்பட்டவங்கள திருமணம் செய்யக்கூடாது, தங்களுடைய ஜனத்தாருக்குள்ளே அவங்க செய்யணும். ஷி மஸ்ட் பி அ வேர்ஜின், பாலிய விதத்தில் தொடப்படாத சுத்த பெண்ணாக இருக்கணும். இது கூட அவங்களுடைய வித்தை சுத்தமாக காப்பதற்காக அதை சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இது ஆசாரிய குடும்பத்தை பற்றி இது பேசுகிறது. ரெண்டாவது ஆசாரிய பணியை பற்றி நம்ம பார்ப்போம் பாருங்களா. 16:24 வரைக்கும் அதை குயிக்காக நம்ம கவர் பண்ணலாம். ஆரோனுடைய ஜெனரேஷனில் அவருடைய உடம்பை பற்றி இப்போ என்ன பார்த்தோம், அவங்களுடைய குடும்பம் யாரை எடுக்கணும் யாரை திருமணம் செய்யணும் பிள்ளைகளை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்போ அவருடைய உடம்பு எப்படி இருக்கணும், இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஊனமும் இருக்கவே கூடாது. குருடு நிறைய சொல்லப்படுது, குருட்டு கண்ணு தெரியாமல் அந்த காலத்தில் அது அடிக்கடி இருக்கும், சப்பானியாக இருக்கக்கூடாது, பிறவி பேர்த் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கக்கூடாது, அப்புறம் ஒரு முகம் டிஸ்ஃபிகர்ட் ஃபேஸ் தமிழ்லலாம் என்ன வருது நீங்கள் வாசிங்களா அதில் 16:24?
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது, அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது, குருடனானாலும்
ஆசாரியனா ஆகவே முடியாது பாருங்களேன். முகம் கோணலானவனோ மூக்கு சப்பையா இருக்கிறவனோ பாருங்களேன், லிஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில என்னென்னவோ செஞ்சுக்கலாம், அந்த டைம்ல ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ப்ரீஸ்டாக அவங்க இருக்கவே முடியாது, அங்கவீனம் இருக்கிறவங்க டிஃபார்ம்டாக இருக்கிறவங்க, கால் ஊனம், ஒரு கால் பெருசு ஒரு கால் சின்னதாக, கூணன் ஆனாலும் சில பேர் கூணி இருப்பாங்க, இன்னும் சில பேர் குள்ளன் ஆனாலும், ரொம்ப அளவுக்கு மீறி குள்ளமாக இருந்தால் இவங்களெல்லாம் ப்ரீஸ்டாக பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கணும், ரொம்ப குள்ளமாக இருந்து அப்படி பண்ணவே முடியாது. பாருங்களேன், இவ்வளோ இதில் கை கால் வித்தியாசமாக இருந்து என்ன பண்ணு, கண் ஒரு கண் சரியாக தெரிஞ்சு ஒன்றரை கண்ணாக இருக்குது, அவங்களெல்லாம் பண்ணவே முடியாது. இன்னும் சில சொரியன் ஆனாலும் அப்படியெல்லாம் போயிட்டே இருக்குது. அப்புறம் வித்து இந்த சில பேர் ஈனோக்குன்னுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிலாம் சொல்லி அவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு இறக்கம், சரி என் ஆசாரிய குடும்பம், நாங்கள் ஒன்றும் வேலையும் செய்ய முடியாது, இதுதான் எங்களை ஆராதனை தான் வேலை. அப்படியே ஒரு புள்ள பிறந்துச்சு, என்ன பண்ணுறது? இறக்கத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் பரிசுத்த காரியங்களை சாப்பிட்லாம், ஓகே, அப்படிப்பட்டவங்க பரிசுத்தமாக ஆலயத்தில் இருக்கிறத சாப்பிட்லாம், ஆனால் அவங்க ப்ரீஸ்டாக வேலை செய்ய முடியாது. அப்படி ஒரு ரூலை 20:22 கொடுக்குறார். இந்த மெஃபிபோஷேத் மாதிரி, மெஃபிபோஷேத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, தாவீதோடு இருந்தவர். அந்த காலத்தில் எனக்கு சொல்லப்படுது, அப்படிப்பட்டவங்க ஊனமாக இருக்கிறவங்க ராஜாவுக்கு முன்னாடி வரவே கூடாதான், அப்படி கொண்டு வரவே கூடாதான். அது மெஃபிபோஷேத் காமிச்சுன்னா மாபெரும் இறக்கம். கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை, இனிமேல் டெய்லி நீ வரணும் எனக்கு முன்னாடி, ஏன்னா ராஜா அதெல்லாம் பார்த்தா பேஜார் ஆகுவார்னு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வரவே மாட்டாங்களாம். ஆனால் டெய்லி மெஃபிபோஷேத்தை ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி கொண்டு வரக்கூடாது. ஓகே, இதுதான் அந்த பகுதியினுடைய விளக்கம். என்ன பார்த்தோம் இன்னைக்கு, ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்தை பார்க்குறோம், அடுத்ததாக ஒரு ஆசாரியனுடைய சரீரத்தை பார்க்குறோம். பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த அதிகாரம் முடிச்சுட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே, சில பயன்பாடுகள் நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன், கொஞ்சம் நேரம் எடுத்து நான் அனுப்புகிறேன். ஒரு பயன்பாடுகளை நம்ம பார்த்து முடிக்கலாம். இதான் மோசேயுடைய லா, பழையற்பாடு மக்களுக்கு அந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்குது. நம்ம வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டம், உண்மைதான் பல செரமோனியல் திங்ஸ் இந்த காலத்தில் இல்லை தான், ஆனால் சில பிரின்சிபிள்ஸ் நமக்கு இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம படிப்போம். முதலாவது, ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்தில் என்ன சொல்கிறாரு, ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. என்ன பாடம்? திருமணம் எப்படி செய்யணும்னு ஒரு ஆசாரியர் சொல்லும்போது, இது எல்லாருக்கும் இல்லை, நான் திருப்பியும் சொன்ன மாதிரி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் நீங்கள் கோவப்படக்கூடாது, இது எல்லாருக்கும் இல்லை. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆண்டவர் கற்பணித்து ஆண்டவர் இல்லாமல் வாழ்க்கை எனக்கு இல்லையான்னு இருக்கிறவங்களுக்கு தான், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான், அவங்களுக்கு வந்து ஒரு ஆசாரிய வாழ்க்கையை நான் வாழணும், வாழ்நாளெல்லாம் தேவனை ஆராதிப்பது தான் என் வாழ்க்கையில் முன்னாடி, அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி என்னும் போது, அவங்க திருமண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்களேன், சரியான விசுவாசி சரியான விசுவாசியை பார்த்து தான் நம்ம திருமணம் பண்ணணும். ஒரு விசுவாசின்னு சொல்கிற ஒரு கள்ள போதகத்தில் இருக்கிறவங்களும் தவறான போதகத்தில் சபையில் இருக்கிறவங்களும் நம்ம தவிர்த்துக்கணும். அது இருதயத்தில் நம்ம உறுதி எடுத்துக்கணும். இப்படி ஒரு உறுதியை நீங்கள் எடுப்பீங்களா? தேவன் ஒரு உண்மையான விசுவாசியை எனக்கு காட்டுற வரைக்கும், என்னத்தான் சமுதாயத்தில் எனக்கு ப்ரெஷர் வந்தாலும், எத்தனை தான் வற்புறுத்தல் எனக்கு வந்தாலும், என் சொந்த வாலிப இச்சைகளே என்னை தூண்டினாலும், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பக்தியை நான் கெடுத்து கொள்ளும்படி திருமண விஷயத்தில் கோட்டை விட்டுற மாட்டேன். எடுப்பீங்களா நீங்கள்? ஆனால் எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் டக்குன்னு விழுந்துருவாங்க. அதுதான் பார்க்குறோம் வரலாற்றில் இல்லைங்களா. அப்படி ஒரு உறுதி திருமண விஷயத்தில் நம்ம எடுக்கணுங்க. இவரோ ஏன்னா ஒரு காரியத்தை வாங்குகிறோன்னா எவ்வளோ பார்க்குறோம் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோல்டை வாங்குகிறோம், அந்த டிசைனெல்லாக்கா இந்த டிசைனெல்லாக்கா 4-5 கடை ஒரு துணியை எடுக்கிறோம், எவ்வளோ பார்க்குறோம், அது எல்லாம் இருக்கணுமே, ரொம்ப நாள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையெல்லாம் இருக்கிற ஒரு திருமணம் ஆச்சே, அதில் போய் ஏனோ கிடச்சிச்சு பிடிச்சிச்சின்னு திருமணம் செய்யலாமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த சமுதாயத்தில் என்னன்னா, நல்ல மாப்பிள்ளை, நல்ல பொண்ணு, நல்லா வேலை செய்யுது, மூக்கு மூலியமாக இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல குடும்பம், நல்ல வசதி இருக்குது, டீசென்ட்டு குடிய ஸ்மோக்கெல்லாம் பண்ணுறது இல்லை மாப்பிள்ள, கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை நல்ல குடும்ப பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க உண்மையான விசுவாசி இல்லை. கட்டிடலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான் காலில் பார்த்த மாதிரி அந்த நிலமையில் இருக்கிறவங்க, தேவனை ஆராதிக்க கூடாத முடியாத ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மளை இழுத்துருவாங்க. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றியா இருக்கணும், நன்றி இல்லாம போனேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்காது, வாழ்நாளெல்லாம் காலையிலையோ மாலையிலையோ வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது தவறானவங்களை கட்டினா என்ன ஆகும், ஐயோ போப்பா நான் வர்றதில்லை இல்லைங்களா, காலைல தான் போகணும் ஈவினிங் தான் போகணும்னு. எத்தனை பேர் அந்த மாதிரி கமிட்மெண்ட்டாக இருப்பீங்க? யோசிச்சுப்பேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் பேசிட்டு வரேன். இதை விட சர்ச்சை விட எனக்கு வாழ்க்கையில் முக்கியம் இல்லை, முதல்ல ஆண்டவர் தான், அதுக்கப்புறம் தான் திருமணம். ஏன்னா மற்ற நம்ம ஏன் அப்படி இல்லாமல் பட் எவ்வளோதான் நம்ம வைராக்கியமாக இருந்தாலும் நமக்கு அமைகிற பார்ட்னருங்க அந்த வைராக்கியம் அந்த அடிப்படை விசுவாசம் இல்லைன்னா நம்மளை அவங்க வாழ்க்கை முறைக்கு இழுத்துருவாங்க. ஏன்னா ஒரே சரீரம் ஆகணும் இல்லையா, இழுத்து அந்த வழிக்கு இழுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வேர்ஸ்ட்டு ஒரு அவிவிசுவாசியை கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம், அந்த பார்க்குறோம் இல்லையா, இயற்கையாக பார்க்குறோம், எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம், அனலாக இருப்பாங்க தனியாக இருக்கும்போது, சத்தியம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருப்பாங்க, ரிஃபார்ம்டு டாக்ட்ரின்ஸுன்னு. அதுக்கப்புறம் ஒரு ரோமன் கத்தோலிக்கை போய் கல்யாணம் பண்ண பிறகு பெரிய பொட்டு பார்க்கலாம் அவங்க நெத்தியில், ஒரு ரோமன் கத்தோலிக்க இந்துவாக கூட கல்யாணம் பண்ணிவிட்டு பெரிய என்னம்மா இப்படியெல்லாம் இருந்தியா நீ, இப்படியெல்லாம் ஃபயரில் என்ன ஆச்சு, அப்படி தான் நடக்கும் அது. தேர்ஸ் நோ அதர் வே. அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுறது, இப்படி ஒன்று வந்து ஆண்டவர் ஆண்டவருடைய இது உயிருன்னு பயங்கரமாக அனலாக இருந்தவங்க இப்போ வாழ்க்கை ஒரு அந்த பெண வாழ்க்கை மாதிரி, எந்திரிச்சோமா தூங்கணுமா வேலைக்கு போனோமா வந்தோமா குடும்பம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ரிலேட்டிவ்ஸு மாமியார் அவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு போனோம் வந்தோன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிறதுக்கும் முடியாது, அப்படியே தூங்கிட்டோம் அப்படியே இருக்கிறோம் அப்படியே இருக்கிறோன்னு தான் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போயிடுறாங்க. காலம் பார்த்தோம் இல்லைங்களா, த கோர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் விட்டு விலகி போகிறது, ஓய்வு நாள் பரிசுத்தம்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது நல்ல டைமுக்கு கல்யாணம் பண்ணிட்டாப்பா, பெற்றோருக்கும் ஒரு சந்தோஷம், கட்டி கொடுத்துட்டோம் நம்ம தலை நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இனிமேல் கட்டி விட்டுட்டோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே நம்ம காலில் பார்த்த மாதிரி எத்தனை எலும்பு கூடுதல் இருக்கோன்னு நமக்கு தெரியுமா, வெள்ளை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க, எத்தனை எலும்புகள், கடவுள் இல்லாத வாழ்க்கை என்னங்க, சுடுகாடு வாழ்க்கை தானே, சுடுகாடு வாழ்க்கை. எத்தனை பேர் உங்களுக்குள்ள அப்படி ஒரு ப்ரீஸ்லி ஒரு வைராக்கியம், கடவுள் காண்டி இல்லை இல்லை சத்தியம் காண்டி இல்லைன்னா அந்த மாதிரி எவ்வளோதான் நல்ல மாப்பிள்ளை, எவ்வளோதான் நல்ல பொண்ணு, எவ்வளோதான் அருமையான வசதி, எவ்வளோதான் அப்படி ஒரு வாழ்க்கை என் காலு தூசுக்கு சமம், அது செத்த வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நான் ஒரு விசுவாசி எனக்கு கிடைத்து அவர் ஆண்டவர் ஆராதிக்கிறபடி ஒரு வாழ்க்கை அமையலைன்னா திருமணமே இல்லாமல் கூட நான் இருந்துருவேன். அப்படி ஒரு வைராக்கியம் மனசில் இல்லைன்னா நீங்கள் உழுந்துருவீங்க, உழுந்துருவீங்க. இந்த விஷயத்தில் தான் சாத்தான் நிறைய பேரை இரையாக்கி உழுவ வச்சிடுறது. கடவுளுக்காக நான் காத்திருப்பேன், அப்படி ஒரு ஆசாரிய வைராக்கியத்தோடு நான் இருப்பேன். பாருங்களா, இதான் நான் சொன்ன மாதிரி இது இட்ஸ் அட்வான்ஸ்டு ப்ரீஸ்ட்லி கன்சிக்ரேஷன். எல்லாருக்கும் இது முடியாது இல்லைங்களா, நான் சொல்கிற சில பேருக்கு ஐயோ என்னப்பா இப்படி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு இருக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு கள்ள மதம், ஒரு வெறும் விக்கிர மதம். அங்கே இருக்கிற பெண்ணுங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்காமல் போகிறாங்க, ரோமன் கத்தோலிக்கில் கன்னியாஸ்திரியாக எப்படி போகிறாங்க, நல்லா புரிஞ்சு தான் போகிறாங்க. கட்டிக்கிட்டு என்ன சுகம், என்ன கிடைக்கும், கொஞ்சம் நேரம் சின்ன சுகம், அந்த சுகத்துக்கு படாத நாய்ப்பாடாக நாம் படணும், கொட்டி சமைச்சு இதை பண்ணி அதை பண்ணி உங்ககிட்ட வாங்கி இந்த ஆண் ஆதிக்க உலகத்தில் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடி அசைஞ்சு, இல்லை பெண்ணுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஆடி அசைஞ்சு, இது ஒரு கல்யாண வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையாக இது, காலிலேருந்து அவங்களுக்கு உழைச்சி கிழச்சி அதெல்லாம் நல்லா தான் யோசிச்சு பாருங்க. இப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிது, கள்ள போதகத்தில் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைன்னு சொல்லி கன்னியாஸ்திரியாக போயிடுறாங்களே, நமக்கு இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், சத்தியம் அறியாத ஆண்டவர் தெரியாத ஒரு புள்ள கிடைக்கிற வரைக்கும் கல்யாணமே இல்லாமல் கூட இருந்துருவேன், ஆனால் போய் ஒரு போலியை ஒரு விசுவாசி இல்லாத ஒருத்தனை நான் கட்டிக்கிட்டு வாழ்க்கையில் அழுவ மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் அழுவணும், நான் சொல்கிறேன் வாழ்க்கையெல்லாம் அழுவணும், குடும்ப வாழ்க்கையில் அழுவணும். சண்டை சச்சரவு தான் இன்னுமே 3 மாதம் நல்லா இருக்கும், ஹனிமூன் காசெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சண்டை ஸ்டார்ட் ஆகும். 3 மாதம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் புள்ள வளர்ப்பில் போராட்டம், ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம். தேவன் ஒருத்தர் வா ஒருத்தர் வரா எப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்கும், பிள்ளை வளைங்க பிள்ளைத்தில் ஒழுங்கு இருக்காது, ரொம்ப கஷ்டமாக போகும் குடும்பம். அப்படி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை குப்பையில் தொட்டியில் நான் போட்டுருவேன். அந்த மாதிரி வாழ்க்கையே தேவையில்லை எனக்கு. ஆண்டவருடைய பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் ஒரு திருமணம் வாழ்க்கை சமுதாயத்தில் பேர் வாங்குறது, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கலாம், அது ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். ஜாக்கிரதையா, இந்த மதத்திலேயே போலி மதத்திலேயே அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வைராக்கியம் நமக்கு மத்தியில் திருமணம் செய்யாதவர்களுக்கு இருக்கணும். பாருங்களேன், ஆசாரியர்களுக்கு அந்த ரூலை போடுறாரு, சில பேரெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது. நம்ம விசுவாச அறிக்கையில் சொல்லுது, நம்ம கன்ஃபெஷன்லேயே ஒரு பாகம் இருக்குது, அவிவிசுவாசிகளையோ கள்ள போதகத்திலேயோ இருக்கிறவர்களை நாம் ஒருபோதும் திருமணம் செய்யக்கூடாது. ஓகே ஓகே, அது திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆனவர்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஜபந்தான் பண்ண முடியும். இப்போது திருமணம் ஆனவர்களுக்கு, மனைவி புருஷர்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணிப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களாக, தேவனுக்கு பக்தி உள்ள மக்களாக, குடும்பமாக நம்ம மாறும்படிக்கு ஆண்டவரே நான் ஆசாரி அர்ப்பணத்தில் இருக்கணும்னு இருக்கிறேன் இல்லைங்களா. என் பிள்ளைகளை அப்படி மாற்றுங்க, என் புருஷ மனைவி அப்படி மாற்றுங்க, அப்படி ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும், அப்படி ஒரு குடும்பம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற வைராக்கியத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். கண்ணீரோடு தான் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணோம். ஓகே, அது ஒரு பயன்பாடு. இன்னொரு பயன்பாடு வந்து, நம்ம எல்லாருமே ஆசாரியராக அழைக்கப்பட்டிருந்தாலும் பாஸ்டர்ஸ் வந்து ஆசாரியர்கள் இல்லை தான், பாஸ்டர்ஸ் டீக்கனுங்கெல்லாம். ஆனால் தேவனை நம்ம ஏதோ நீங்கள் வந்து பலி கொண்டு வந்து உங்களுக்கு நாமத்தில் நான் கொடுக்கறது இல்லை தான், ஆனால் பாஸ்டர்ஸும் டீக்கன்ஸும் சபையில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா. அவங்க இந்த விஷயத்தில், இது ஆசாரியர்கள் கொடுக்கப்பட்டு சாதாரண மக்களுக்கு இல்லை இல்லையா, அவங்க இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பயன்பாடும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் வேதத்தில் பாஸ்டருக்கும் டீக்கனுக்கும் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லைங்களா. மற்றவங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்க தான் முன்மாதிரியாக இதில் இருக்கணும் என்பதற்காக மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஒரு பாஸ்டரோ ஒரு டீக்கனோ சபையில் அவங்களுடைய உயர்ந்த டாப் ப்ரையாரிட்டி வாழ்க்கையில் ஆராதனை தான் அவங்களுக்கு முக்கியம்னு காட்டணும். இந்த பேசேஜ் தான் போன வாரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு போன வாட்டி இதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரீச் பண்ணும்போது பயங்கரமான கழுத்து வலி, பயங்கர உட்கார கூட முடியல, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி யாரையோ கேட்டு பார்த்தேன். அவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் சொன்னால் எப்படி அவங்களும் தத்தளிப்பாங்க, அவங்களுக்கும் முடியலன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு, ஒருவேளை சரி ஈவினிங்கை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பவுலுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. பவுல் வந்து ஒரு இடத்துல நல்லா போட்டு கல் எரிஞ்சிட்டாங்க, செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுட்டாங்க. விட்டுட்டு அப்புறம் போயிட்ட உடனே மனுஷன் எந்திரிச்சு போய், நான் இன்னும் ஒரு வருஷம் எனக்கு லீவு கொடுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு இல்லை, கல்லெல்லாம் எல்லறிஞ்செல்லாம் வாங்கி அடுத்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறார். அந்த மனுஷன் சொல்லுது, சாக போகிறீங்க, அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்கன்னா என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தையே செய்து முடிப்பேன் அப்படின்றார். அவருடைய சீஷர்களாக நம்ம யோசிச்சு பாருங்களேன், பாஸ்டர்ஸும் டீக்கனும் அப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கணும் இல்லைங்களா. என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம செய்கிற காரியத்தில் முன்மாதிரியாக, அதுக்கு எக்ஸ்கியூஸே நம்ம கொடுக்கக்கூடாது. இதுதான் அடுத்து ஃபேமிலி நம்ம பார்க்கும்போது, பாஸ்டர்ஸ் டீக்கன்ஸுடைய ஃபேமிலியாக ஒய்ஃபு டாட்டர்ஸு எல்லாம் பார்க்கும்போது, ஒரு அவங்க வந்து அவர்களுடைய ஊழியத்திற்கு ஒரு பரிந்துரைக்கிற ஒரு குடும்பமாக பிள்ளைகளாகத்தான் இருக்கணும், அதனோட மாதிரியை பார்க்கணும். அதனால தான் 1 Timothy 3:4 ஒரு மூப்பனானவன் தன்னுடைய குடும்பத்தையே சரியாக கவனிக்காத போது, பிள்ளைகளை நல்ல ஒடுக்கத்தோடு கண்ணியத்தோடு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, குடும்பத்தை விசாரிக்காதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பாருங்க எங்கே உழுது அடி நம்மளுக்கு. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், ஒரு மகன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி என்னவோ பார்க்குறோம், பார்த்துட்டு இல்லை ரொம்ப மோசமாக ரோக்ஸா கிரிமினல்ஸா பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக போயிட்டாங்கன்னா, சபையாக நீங்கள்லாம் என்ன செய்யணும்? முதல்ல எல்லாம் கூடி எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன சபையிலேருந்து போதக ஊழியத்திலேருந்து நீக்கிறதுக்கு எல்லாரும் ஓட்டு போடணும். இந்த ரூல் படி அங்கே போட்டிருக்கு பாருங்களேன், அப்படி நீக்கணும். அதெல்லாம் இல்லை, வேறு கதியாக இல்லையே நம்ம அப்படின்னு செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ரூல் அப்படி போட்டிருக்கே, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லைங்க அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா. இல்லைனா அவங்க என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அங்கே போட்டிருக்கிற மாதிரி கடவுள் தான் ஞானத்தை, பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஞானத்தை கொடுக்கணும் இல்லைங்களா. பாஸ்டருடைய பிள்ளைகள் சரி குடும்பம் சரி நடத்துறதுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு வீடை அவர்கள் விசாரிக்க தெரியாதவன் தேவனுடைய வீட்டை எப்படி விசாரிப்பான்னு போட்டிருக்க. எத்தனை 29 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு வாட்டி பார்த்தா தலை தான் சுத்தம். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதில் வளர வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ். ஏன் இதெல்லாம் கடவுளுக்கு தேவை? ஏன்னா வெறும் பாஸ்டர்ஸ் குடும்பம் மாத்திரம் இல்லை, கடவுள் வந்து சபை, அவருடைய சபையில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். கடவுள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரெண்டாவது பாடம் அவருடைய குடும்பத்தை பார்க்குறோம். ஒரு ஆசாரியனுடைய குடும்பம், திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆனவங்க. இப்போ அடுத்ததாக அவருடைய தனிப்பட்ட ஒரு எமோஷ்னல் லைஃப்பை பற்றியும் இது பேசுது பாருங்களேன். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீம் என்னென்னா, நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த ஆசாரியர்களுக்கு தேவன் எந்த சுதந்திரமும் கொடுக்கல. அவங்களுடைய ஒரே சுதந்திரம் கடவுள்னு இருந்தாங்க இல்லைங்களா. அதனால தான் யாராவது இறந்த பிறகு அவங்க போய் ஒரு ஒப்பாரி வச்சு ஐயோன்னு துணியெல்லாம் கிழிச்சிக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப துக்கத்தெல்லாம் வெளியே காட்டக்கூடாது. ஏன் அப்படி காட்டினாங்கன்னா என்ன, தேவன் போதுமானவர் அல்ல, அவர் சுதந்திரம் எனக்கு பத்தாது, இப்படி எனக்கு ஆயிடுச்சேன்னு ஒரு தவறான முன்மாதிரியை வச்சுருவாங்க மக்களுக்கு மத்தியில் இல்லைங்களா. அதை அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நமக்கு இப்போது துணியெல்லாம் கிழிக்கிறது இதெல்லாம் நம்ம இப்போ செய்கிறது இல்லை தான். எவ்வளோ துக்கம் வந்தாலும் இந்த துணி கிழிஞ்சு போயிடுமே, நல்ல துணியை போட்டிருந்தா. அது பழைய யூதர்களுடைய வழக்கம். ஆனால் இங்கே ஒரு பிரின்சிபல் இருக்குது என்னென்னா, 133 போட்டிருக்கு. ஒரு ஊழியக்காரன், ஒரு மூப்பன் வந்து, யூ ஷுட் பி செல்ஃப் கண்ட்ரோல்டு, யூ ஷுட் பி டெம்பரேட், தன்னை அடக்க, தன்னுடைய துக்கங்களை தன்னுடைய கஷ்டங்களை அடக்க கண்ட்ரோலாக அணுக அவனுக்கு தெரியணும். கண்ட்ரோலை இழந்து போகிறவனாக அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது பாருங்கள். இது ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு. அவன் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். ரொம்ப விசேஷமாக அவன் வாழ்க்கையில் இருளான பராமரிப்பின் சூழ்நிலைகள் வரும்போது, அவனுக்கு வரக்கூடாத வாராவினை கஷ்டமாலாம் வரும்போது, அந்த மாதிரி நேரங்களை யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு வேளை குடும்பத்திலேயே ஒரு மரணம் ஆயிடுச்சுன்னா, திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் வந்து துக்கத்தில் நிரம்பி போய் ஆண்டவரே இப்படி உன்னை நம்பி இத்தனை காலம் நான் ஊழியம் செய்தேனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே, இயேசுவே என்னை கைவிட்டு விட்டீங்களே, அப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு அழுகுறேன்னு வச்சுக்காங்க. துணியை தான் கிழிச்சிக்கல, ஆனால் உன்னை நம்பி இருந்தேனே, என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களே, இப்படிவா இதுவாக நான் உங்களுக்கு செய்த அப்படிலாம் பேசுகிறேன்னா, நீங்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எமோஷன், ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு, எமோஷனல் ஆயிடுச்சு. அழுவதான் செய்யணும், அழுவாத இருந்தால் மனுஷனே கிடையாது இல்லைங்களா. அழுகுறோம், துக்கப்படலாம், அதெல்லாம் பண்ணலாம், எனக்கு கஷ்டம் அப்படி வந்துருச்சு. ஆனால் இப்படிலாம் புலம்பிக்கிட்டு ஆண்டவரை இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தேன்னா, இத்தனை வருஷம் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இவர் என்னங்க சொல்லி கொடுத்தார் இவர் அப்படின்னு ஆகாது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. எனக்கு கஷ்டம் வரும்போது இப்படி ஒப்பாரி வச்சு தூக்கி வாரி போட்டால் எப்படி ஆகும்? அதனால தான் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அதனால தான் ஒரு ஆசாரியன் வந்து தன்னை அடக்கணும். ஏன், என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என் தேவன் எனக்கு போதுமானவர், அவருடைய பராமரிப்பு நல்லது, அவருடைய பராமரிப்பு எல்லாம் செய்கிறதெல்லாம் நன்றாக தான் முடியும்னு நம்பி இருக்கிறவன் தான் ஒரு முன்மாதிரியான ஒரு ஆசாரியனும் ஒரு பாஸ்டர். அதனோட எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். மேத்யூ ஹென்றி சொல்கிறார், ஏன்னா படித்தவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. மேத்யூ ஹென்றி ஒரு அருமையாக சொல்கிறார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பொறுமையில் துன்பத்தை தாங்குவதில் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். விசேஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருங்கிய உறவுகளில் மரணமோ ஏற்பட்டால் மற்றவர்களை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியணும். அந்நியர்களை மாதிரி, நம்பிக்கை அற்றவர்கள் மாதிரி நம்ம துக்கப்படக்கூடாது. அந்த நேரங்களில் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு நடந்து கொள்ளணும் பாருங்களேன். ரொம்ப நெருங்கியவர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி நடந்துக்கணுன்ற, நம்முடைய நடத்தையில் கஷ்டமான நேரத்தில் நம்ம என்ன மாதிரி இம்ப்ரெஷனை மற்றவங்களுக்கு விடுறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒரு கஷ்டம் வந்துருச்சு நமக்கு, ஃபஸ்ட்டுக்கும் வரும் இல்லைங்களா, டீக்கன்ஸுக்கும் வரும். அந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து தேவனை நம்புகிறோமா, தேவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார், இறையாண்மையை நம்பி இருக்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும். ஓகே சரி, இதை வந்து அடுத்து அவருடைய எமோஷனல் லைஃப்பை பார்க்குறோம், அவருடைய சரீரத்தை பார்க்குறோம். இந்த பாருங்களேன், இந்த பழைய ஆசாரியர்களுக்கு என்ன சொல்கிறார் அவர், அந்த ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த விதமான ஊனம் இருக்கக்கூடாது அப்படின்றார். ஊனம் இருக்கக்கூடாது, குருடனாக இருக்கக்கூடாது, வியாதி வந்தவனாக இருக்கக்கூடாது. அந்த பலி கொடுக்கறதுல எந்த விதமான ஊனம் இருக்கிறத கொடுக்கக்கூடாது. ஆசாரியனும் முழுமையாக இருக்கணும். அது என்னத்தை குறிக்குது யோசிச்சு பாருங்க, என்னத்தை குறிக்குது? நான் சொன்ன மாதிரி பரிசுத்தம் போது இட்ஸ் ஹோல்னஸ், முழுமையை குறிக்குது. எல்லாமே இருக்க வேண்டிய இருட்டில் இருந்து எந்த விதமான ஊனமும் இல்லாத பரிபூர்ணத்தை தான் குறிக்குது பரிசுத்தம். அதை வந்து பழைய ஏற்பாடில் அந்த ஹோலான உடம்பை வச்சு அவர் காட்டுறார். இதுதான் பரிசுத்தம், எந்த ஊனமும் இல்லாமல். ஏன்னா ஆத்மீக விதத்தில் அசுத்தம் பரிசுத்தம் இல்லாத என்ன, அது ஒரு வியாதி மாதிரி நம்மளை அன்ஹோல் பண்ணிடுது, சந்தோஷம் எல்லாம் பண்ணிடுது. ஆனால் பரிசுத்தம்னா எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்து செயல்படுகிறது தான் பரிசுத்தம். இதில் ரெண்டே ரெண்டு பயன்பாடை நான் சொல்லி முடிக்கிறேன். இதில் முக்கியமாக கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் ஒரு பயன்பாடு இருக்குது. இது முழு அதிகாரத்தையும் நம்ம பார்த்தோன்னா கிறைஸ்டாலஜி அருமையாக பார்க்குறோம். ஏன் இந்த முழு அதிகாரமும் பேசுகிற பிரதான ஆசாரியர் எந்த விதமான ஊனம் இல்லாத ஒரே பிரதான ஆசாரியர், யாரை குறிக்குது அது? ஒன்று பேதுரு 1:19 சொல்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறேன் இல்லைங்களா? இதே வார்த்தை தான் டிஃபார்ம்டு, அவர் எந்த விதத்துலேயும் டிஃபார்ம்டாக இருக்கலை. எபிரேயர் 7:26 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகி இருக்கிறவரும் வானத்திலும் உயர்ந்திருக்கிறவமாக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எவ்வளோ ஹோலி அவர் பாருங்க, பரிசுத்தம் குற்றமற்றவர் பாவிகளுக்கு விலகி இருக்கிறவர் வானத்தில் உயர்ந்திருக்கிற நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் அவர் தான். நம்முடைய பிரதான ஆசாரியர் அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கம்ப்ளீட்டாக 10 கற்பனையை கடைபிடித்து எந்த விதமான பாவமும் செய்யாமல் ஒவ்வொன்றும் கம்ப்ளீட்டாக கீழ்படிஞ்சார். யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதாவே வந்து இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அது மாத்திரம் இல்லை அவருடைய ஆக்டிவ் ஒபீடியன்ஸுன்றோம். அவர் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சது, வாழ்க்கையெல்லாம் கடைப்பிடிச்சார் ஆக்டிவாக. பாசிவாக பிதாவுடைய சித்தம்னு தெரிஞ்சு, பிதாவுடைய சித்தம் தன்னுடைய சிலுவைக்கு கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சும் கெத்செமனேலையும் சிலுவையிலையும் பாசிவாக ஒபே பண்ணார் பிதாக்கு இல்லைங்களா? எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதலாக தான் அவருடைய ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஒபீடியன்ஸ் அப்படின்றோம். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவத்தான் இதெல்லாமே குறிக்கிறது. ஒன்றுன்னா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இது எல்லாமே அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய ஹேண்ட்ஸம் குணங்களையும் அவர் அதிசயத்தையும் அதிசயமான கேரக்டரை குறிக்கிறது. அதனால தான் அவர் வந்த உடனே இதெல்லாம் என்ன தன்னை குறிக்கிறதுன்னு அவர் அறிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சா வீட்டுக்கு தான் ஓடுறாரு. ஓடி போய் அதை தொட்டு எழுப்பி விடுறாரு. அந்த பெண்ணுக்கு ஜாயரசுடைய வீட்டுக்கு போனேன், அதை தொட்டு எழுப்பினார். ஒரு பாடை போகுது, ஒரு அம்மா விதவை அழுதுகிட்டே இருக்கேன், ஒரு பையன் செத்துட்டானே, அந்த பாடையை தொடுறார். அவர் அசுத்தம் ஆயிட்டார் அதனால, பணத்தை தொடுறதுனால இல்லை. ஏன் அதெல்லாம் ஒளிந்து போக, அதெல்லாம் என்ன காட்டுதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இந்த ரூல் தெரியாதா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு? அதெல்லாம் நெடல், அதெல்லாம் கடந்து போச்சுன்னு அவர் காட்டுறார். அவருடைய ஆள் தத்துவம், அவருடைய அழகான குணம், அவர் பர்ஃபெக்ட் ஆசாரியன். இந்த ஆசாரியரில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த சடங்கு, அந்த குணங்கள், அந்த மாசற்ற தன்மை எல்லாமே அவரை தான் அங்கே காட்டுது, அவரை தான் காட்டுது. ஒருவேளை நான் இப்படி கூட யோசிக்கிறேன், ஒரு பாட்டை நம்ம எழுதின மாதிரி பிதா வந்து கிறிஸ்துவைத்தான் நித்தியமாக பார்த்துக்கிட்டு இருந்து கிறிஸ்துவில் தான் மயங்கி இருந்தாராம் நித்திய 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 காலமாக. அவருக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை. 6,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் பரலோகம்லாம், அதுக்கு முன்னாடி எத்தனை யுகங்கள் இருந்துச்சு யாருக்கு தெரியும். பிதாவுக்கு ஒன்றுமே தேவைப்படலை, குமாரன்ல அவர் பிரியமா இருந்தாராம் யுக யுக காலங்கள். அப்பனா எவ்வளவு சிறந்தவரா கிறிஸ்து இருப்பார் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து இந்த ரூல் எல்லாம் போடும்போது, பழைய ஏற்பாடு சடங்கெல்லாம் கொடுக்கும்போது, தன் குமாரன்ல மயங்கி இருக்கும்ற போது தான் இந்த குமாரனை குறிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்தார். ஒரு ரெண்டு கண்ணும் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அவரை இந்த பூமியில பாவத்தில் விழுந்த மனித குலமே என் குமாரனுடைய அழகும் சிறப்பும் வரப்போகிற கதாநாயகனுடைய சிறந்த தன்மைகளையும் உங்களுக்கு காட்டுவதற்காக அடையாளங்கள் இதெல்லாம். இதையாவது வச்சு புரிஞ்சுக்காங்க, எந்த மாசு மறு யோசிச்சு பாருங்களா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எவ்வளோ பரிபூர்ண மனுஷன். அப்படித்தாங்க கிறிஸ்து, அவர்கள் எந்த குறையும் இல்லாதவர். பூமியில் தன்னுடைய கிருபாதார பலியின் பணியை முடித்துவிட்டு இப்போ பரலோகத்தில் போய் உக்காந்து நம்முடைய ஆசாரியனாக நம்முடைய பேரை அவர் உடம்பில் சுமந்து நமக்காக இன்றளவும் ஏற்றுக்கொள்ளுகிற, நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம செய்கிற அறகுறையான ஆராதனையை பரிபூர்ணமான ஆராதனையாக அவர் செலுத்துகிற ஆசாரியன் அவர். நம்ம காலையில் நம்ம பார்த்தோம், இந்த பிசாசு வந்து நம்ம பாவம் செய்ய நம்மளை தூண்டுறான், தூண்டிட்டு அந்த பக்கம் போய் நம்மளை குற்றப்படுத்துகிறான். நம்மக்கிட்டேயே நம்ம மனசாட்சியில் குற்றப்படுத்தும் போது அவன் என்ன நான் செய்வான் கடவுள்கிட்ட நம்மளை பற்றின்னு தெரியுமா? அவனுக்கு என்ன இன்னொரு பேர், குற்ற அக்யூசர் ஆஃப் த பிரதரன். நம்மளை போய் இல்லாத இல்லாத குற்றம் என்ன பாவம் செய்கிறாங்க, என்னப்போ குற்றம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற வேலையா, இன்னும் நமக்குள்ளேயோ இப்படி செய்கிறான், வெளியோ இப்படி செய்கிறான். அப்போது தேவன்கிட்ட எப்படியெல்லாம் செய்வான் நம்மளை குற்றப்படுத்தி நரகத்தில் தள்ளணும்னு. ஆனால் அவங்கிட்டேருந்து காப்பாற்றுற ஒரு நம்மளை காப்பாற்றுற ஒரே ஊழியம் எந்தெங்க ஊழியம், ரோமர் 8 நம்ம படிக்கிற வசனம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எதனால் குற்றம் சாட்ட முடியாது? ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார், ஏன் தீர்க்க முடியாது, ஏன் குற்றம் சாட்ட முடியாது? எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமே, ஒரு பாவம் போதும் நம்மளை குற்றம் சாத்து நரகத்தில் போட்டுடலாம். இப்போ ஆராதனை முடிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவங்களே போதும், ஏன் நரகத்தில் உங்களை தூக்கி போடலாம். ஆனால் குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட நிற்கிறோன்னா காரணம் என்ன? குற்றம் ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அவர்னால தாங்க இந்த பிசாசு, இவ்வளோ பெரிய பிசாசு நம்மளை குற்றம் சாட்டி அழிக்க முடியும், சாட்ட முடியாமல் நம்ம காப்பாற்றப்படுகிறோம். 24 மணி நேரமும் நமக்காக அவர் இன்றளவும் நம்ம விசுவாசியாக தொடர்ந்து இருப்பதற்கு, விடாமுயற்சியாக போவதற்கு அவர் தான் காரணம். அவருடைய பிரதான ஆசாரியர் இன்டர்செஷன் தான் காரணம். நம்முடைய விடாமுயற்சிக்கு அவருக்கு தான் காரணம் சொல்லணும். ஒரு நிமிஷம் அவர் ஸ்டாப் பண்ணார்னா நம்முடைய கதி அதோ கதி தான். அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, இடைவிடாத பரிந்து பேசுதல். அதே ரோமர் 8:34 சொல்கிறாரு, ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கிறவன் யார், யாரும் பிரிக்க முடியாது, நமக்காக ஏன் வேண்டுதலும் செய்கிறவர் அவர்தான். அதே எபிரேயர் 7:28 சொல்லுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருப்பதனால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய பிரதான ஆசாரியர் ஊழியத்தினால தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் விடாத ஒரு செகண்டை விடாமல் நம்மளை காத்து வராராம். அந்த ஊழியம் நிற்கிறதே இல்லையா, அந்த ஊழியம் எது வரைக்கும் போவோமா, நம்ம சாகிற வரைக்கும் கூட, இப்போ சாகிற போது கூட நிற்கிறது இல்லையா, நம்மளை உயிரோடு எழுப்பி முற்று முடிய நம்மளை ரட்சிக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் தொடரும். ஆகவே என்ன மாதிரி ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். அந்த பிரதான ஆசாரியர் நம்ம நினைக்காம ஸ்தோத்தரிக்காம அவருக்கு அந்த சாயர் பிரதான ஆசாரியர்னு வந்தாவே நமக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டவங்க இயேசுவை நம்ம நினைக்காமல் இருக்கக்கூடாதுங்க. ஏன் நம்மளை நினைக்காமல் ஒரு செகண்டும் அவர் இருக்கிறது இல்லைங்க. நம்ம பிரதான ஆசாரியர் ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளைய மறக்கலாம், அவர் நம்மளை ஒரு செகண்ட் மறந்தார்னா நம்மளை நம்ம மறந்துட வேண்டியதுதான். அவரை நினைக்காமல் நம்ம இருக்கலாமா, என்னை மறவா இயேசு நாதான்ற மாதிரி அவர் பிரதான ஆசாரின்னு வந்தாவே நம்ம அவரை நினைக்கணுங்க. ரெண்டாவதாக இது இயேசு கிறிஸ்டாலஜி பாடம், ரெண்டாவதாக எக்லீசியாலஜி பாடம், இதான் கடைசி பாடம், பார்த்து முடிக்கலாம். இப்படி ஒரு பிரதான ஆசாரியருக்கு என்ன மாதிரி தான் மனைவி இருக்கணும், என்ன சொல்லுது, கன்னி, she should be a virgin. ஒரு வேசியோ கலங்கம் பட்டவளோ கற்பம் கலைந்தவளோ நோ, ஒரு virgin தான் மனைவியாக இருக்கணும். இது வந்து நமக்கு எக்லீசியாலஜி பாடம் நமக்கு உணர்த்துது. ஏன், அவருடைய மனைவியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், நம்ம தானே, சபைதானே, கிறிஸ்துவுடைய மனவாட்டி சர்ச்சு தானே இல்லைங்களா. நம்ம சபையாக கூடி வரும்போது ஏன்னா நான் ஐயோ அதை சொல்லவே சொல்லாதீங்க பாஸ்டர்னு இருக்குது, நம்மளா அவருடைய மனவாட்டி, நம்மளா ஒரு வேர்ஜின். உண்மைதான், நம்ம அசுத்தம் உள்ளவர்கள் தான், கன்னியாக இருக்கல. ஆனால் அவர் நம்மளை ரட்சித்து, நம்முடைய கடந்த காலத்தையெல்லாம் மன்னித்து, நம்மளை சுத்திகரித்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நம்மளை உயர்த்தியிருக்கிறார். அதை நம்ம மறக்கக்கூடாது. ரெவலேஷன் 21 சொல்லப்படுது, அவருடைய சபை வந்து புதிய எருசலேமாக அலங்கரிக்கப்பட்டு பரிபூர்ண ஹோலியாக வருமா, பர்ஃபெக்டாக வருமா. புதிய வானம் புதிய பூமி வரும்போது எந்த மாசு மறு இல்லாமல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எவ்வளோ உயரத்துக்கு அவர் சபையை உயர்த்த போகிறாருன்னா, அகிலமெல்லாம் சபையை பார்த்து தான் கடவுள் மகிமைப்படுத்த போது நித்தியமெல்லாம், அவ்வளோ உயர்வு நமக்கு வரப்போகுது அது சொல்கிறாரு. அதுக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் இருக்குங்க. நம்ம அவருடைய மனவாட்டியா யோசிச்சு பாருங்க. அவருடைய திருமணத்துக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக ரெடி ஆகிட்டு இருக்கிறோமா? நம்ம தான் நம்ம கேட்கணும். யூத கல்யாணத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவி வந்து புருஷ வருவான்னு எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் ரெடியாக ட்ரெஸ் எல்லாம் ஆகிட்டு ஒயிட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோலி சுத்தமாக அந்த ட்ரெஸ்ஸு வந்து வீட்டில் இருக்கவங்க யாரும் அழுக்கு பண்ணிடக்கூடாது, வெளியில் போய் அழுக்காயிடக்கூடாதுன்னு தன்னுடைய உடையை காத்து சுத்தமாக இருக்கிற பெண்ணு தானே மனவாட்டி. நம்ம கடந்த காலம்தான் பாவம் அசுத்தம் இருந்துச்சு, ஆனால் இப்போ சுத்தமாக நம்ம போயிட்டுருக்குறோமா? சும்மா போயிட்டுருக்குறதில்ல சபையாக, நம்மளை சுத்தமாக ஜாக்கிரதையாக நம்மளை காத்துக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். சும்மா இதெல்லாம் நான் ஒரு பாட்டு இருக்குது, எவ்ரி ஒன் ஹூ டாக்ஸ் அபவுட் ஹெவன் இஸ்இன் கோயிங் டு ஹெவன்ற மாதிரி. பரலோகத்தை பற்றி பேசுகிறவங்கலாம் பரலோகத்துக்கு போகிறவங்க இல்லை, பரலோகத்துக்கு ஆயத்தமாகறவங்க தான் பரலோகத்துக்கு போக போகிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகறோமா? ஒரு பெரிய அடையாளம் என்ன பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் காண முடியாது இல்லைங்களா? இந்த நம்பிக்கை எவனுக்குள் இருக்கிறதோ அவர் பரிசுத்தராக இருப்பது போல் தன்னையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவான். நம்ம அப்படிப்பட்டவர்களா? இந்த மோட்டிவேஷன் தான் பவுல் 2 கொரிந்தியர் இந்த வசனம் படிங்களா, 2 கொரிந்தியர் 11:2. அவர் கொரிந்தியர் சபையை பார்த்து அவர் திட்டுறாரு, நீங்கள்லாம் என்ன கிறிஸ்துவுடைய மனவாட்டியா நீங்கள்? உங்களுக்கு எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எதுக்காக நான் உங்களை இது பண்ண, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு திட்ட ஒரு வசனத்தை பாருங்க.
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை இணைந்து விலகும்படி
பாருங்களா. இதான் பயம் நமக்கும் இருக்குது. காலில் பார்த்து சர்ப்பம் வந்து என்ன மாதிரி உயர்ந்த அழைப்புக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்ம சர்ப்பத்தின் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏமாந்து போயிடுவோமா? பயம், பயந்துருக்கிறேன், தூக்கம் இருக்கிறேன்றார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக இருக்கிறேன்றாரே. நம்ம அப்படிப்பட்ட இந்த பிரதான ஆசாரியர், நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் போகிற மக்களாக நம்மளை சுத்தமாக நம்மளை காத்துக்கிறோமா? எந்த ஊனனோ அந்த எந்த விதமான குறை இருக்கிறவங்க போக முடியாதுன்னு போட்டிருக்கேன். ஆத்மீக விதத்தில் நம்மளை ஹோல் ஆகிட்டு போகிறோமா, பரிசுத்தமாகிட்டு போகிறோமா? அதனோட முக்கியத்துவம் பாருங்களேன். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிறோமா? என்ன அதான் நம்ம கிறிஸ்துவுடைய மனவாட்டின்னு உறுதிப்படுத்துகிறோமா? எதுலங்க தெரியும்? நம்ம பரிசுத்தத்தில் வளர்கிறோமா? அதில் தானே தெரியும். சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியமும் இந்த கண்கள் வந்து கடவுளை பார்க்க போதே நித்தியமா, அந்த கண்கள் வந்து அசுத்த காரியங்களை பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்கள். அந்த கண்களை அசுத்த காரியங்களை பார்த்துட்டா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கண்ணு போய் பரலோகத்தை பார்க்கும், ஒருபோதும் பார்க்காது. இந்த அசுத்த கண்ணை பார்க்குற அதே கண்ணுகளை நோண்டி நரகத்துக்கு தான் போட போகிறேன். அந்த கண்ணுகள் அசுத்தத்தை தான் பார்க்கும், நரகத்தில் இன்னும் பயங்கரமான அசுத்தத்தை பார்க்கும். அந்த இல்லை, இந்த கண்கள் பரலோகத்தை கடவுளை தேவனை தரிசிக்க போதுன்னா அசுத்த காரியங்களை இன்னமே திரும்பிக்குவேன், அதை நான் பார்க்க மாட்டேன்னு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? தேவ தூதர்களும் பார்க்க முடியாத தேவனை நம்ம தரிசிக்க போகிறோமே. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாம்ச இச்சைகளுக்கு இதில் இடம் இல்லை, ஏன்னா தேவன் ஈ வில் பி ஃப்ளட்டட், தேவன் நம்மளை வந்து குடியிருக்க போகிறாரமே. அந்த உடம்பு போய் மாம்ச இச்சைகளுக்கு கொடுக்கலாமா? மாம்ச இச்சைகளுக்கு போய் அந்த சரீர அங்கங்களை விடலாமா? நோ, இது தேவன் குடியிருக்க வேண்டிய வீடு இல்லைங்களா? அந்த ஒரு ஆசாரிய அர்ப்பணத்தை இந்த பகுதியிலேருந்து நம்ம படிச்சுக்கிறோம். கிறிஸ்துவுடைய சுத்த மனவாட்டியாக பரிசுத்தத்தை வளர தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாம்.